ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு த கதை கேட்கவாங்க வித் மோகன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் திரும்பவும் மீட் பண்ணுறதுக்கு. இந்த தடவை நாம் என்ன ஒரு கதையை கேட்க போகிறோம்னா, ஒரு ஊர் திருவிழாவில் நடந்த ஒரு காதல் தான். கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இவங்களோட காதல் கதையில் நல்லாவே நடந்திருக்கு. நான் உங்கள் மோகன், யூ ஆர் லிசனிங் டு த கதை கேட்க வாங்க வித் மோகன். இந்த கதையோட தொடக்கத்தில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம கதையோட கதாநாயகன் உட்காந்துக்கிட்டு இருக்கார். அவர் தான் அருண். ரொம்ப பரபரப்பாக அவர் உட்காந்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் எடுத்து அட்டன் பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நீங்கள் எடுத்த 50வது படமும் நல்ல வசூல் அடிச்சிச்சு சார். இதோட உங்களுக்கு 50வது ஹிட்டு சார். நீங்கள் எடுத்த 50 படமும் ஹிட்டாக இருக்குது சார். கடைசி 5 வருஷத்தில் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டில் போகுது சார் நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். இதை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டு, அப்பா நான் ப்ரொடியூஸ் பண்ண 50வது படமும் ஹிட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்டது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது அருணும் வீட்டுக்கு கிளம்பி வந்தான். வீட்டுக்கு கிளம்பி வந்ததும் அவனுக்கு வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி இருக்குது. அருண், நீ கஷ்டப்பட்டு 5 வருஷமும் உழைச்சதுக்கான உன்னோட பலன் தான் இந்த 50வது படமும் ஹிட் விக்டரியானது. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் செலிப்ரேட் பண்ணி முடித்தாங்க. இந்த 50வது படம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பொறுப்பு எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்டே கொடுத்தான். அப்பா, ஒரு சின்ன வேலையாக நான் வெளியே போக வேண்டியது இருக்கும். மேபி நான் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் கேட்குறாங்க, எங்கப்பா போகிற, என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் திருநெல்வேலியில் இருக்கிற கோவில்புரத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஷாக். ஏண்டா நீ நம்ம ஊருக்கு கூப்பிட்டாலே வரமாட்டேன், இது என்ன கோவில்புரம்ன்ட்டு, நம்ம சொந்த ஊர்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாங்க. ஆமாப்பா நம்ம சொந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கொஞ்சம் அழுத்தி சொன்னாங்க. சரி எதுக்காக அங்கே போகிற, வேறு ஏதாச்சும் அங்கே வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருண் உடனே ரிப்ளை பண்ணான், என்னென்னா, ஆமாப்பா என் உயிரை காப்பாற்றுனதுக்கு நான் அழுத்தி சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். நன்றியா, எதுக்கு சொல்லணும், எதனால் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, 17 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் என்னை காப்பாற்றுனங்களப்பா, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்படி என்ன 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தெரியாத மாதிரி கேட்டபோது அப்பா அருண் சொல்கிறான், 17 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அம்மாவும் ஊருக்கு போனோம்ப்பா. ஊருக்கு போன வழியில் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். திருவிழாவோட 2வது நாள் அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தேன். எல்லா பந்தலும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, எல்லா பக்கமும் நெருப்பு இருந்துச்சு. நான் மயக்க போட்டு கீழே விடுற நிலைமையில் ஒரு கை வந்து என்னை காப்பாற்றிச்சு. அது யாருன்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்டே கேட்டேன் யார் அவங்கன்ட்டு, அந்த ஊரை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு கோவத்தோடு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாகவே தெரிலப்பா. ஆனால் அன்றைக்கி என் நினைவில் இருந்தது அந்த கை. அந்த கையில் ஒரு மயில் டாட்டு போட்டுருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அருணோட அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பையன் சொந்த ஊருக்கு போகிறான் அப்படின்ட்டு. சரிப்பா நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்ன உடனே அருணும் கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவங்கிட்ட சொல்கிறாங்க, அருண் பார்த்து ஜாக்கிரதையாக போ, நீ மட்டும் தான் தனியாக போகிற. ஸோ அதனால் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு டைமிங்கெல்லாம் படுத்து தூங்கு, உடம்ப நீ வருத்திக்காத, அண்டு மெடிசின்ஸ் முக்கியமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதும் அருண் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், அப்பா அதை நான் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது, நீங்கள் என்ன என்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் தானே இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சிரிச்சுக்கிட்டே வண்டி எடுத்து கிளம்பிட்டான். இங்கேருந்து எப்படியோ ட்ராவல் பண்ணி திருநெல்வேலிக்கு போனதும் திருநெல்வேலியிலேருந்து அவனை பார்த்துக்கிறதுக்கு அவனோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். அவனோட பேர் புகழேந்தி. புகழேந்தி ரொம்ப ஆக்டிவான பையங்க. அவனுக்கு ஊரில் இருக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட நல்லாவே தெரியும். அதனால் அருண் புகழேந்தியை காண்டாக்ட் பண்ணிவிட்டு, புகழேந்தி வா, நான் ஊருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், என்ன கொஞ்சம் பிக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது புகழேந்தியும் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அவனை பிக் பண்ணிவிட்டு போனான். சரி ஓகே, ரெண்டு பேரும் ஊருக்கு வந்த உடனே ஊரும் ரொம்ப காலியாக இருந்துச்சு. ஊரில் ஆளுங்களை விட மைல்டாக அதிகமாக இருந்துச்சு. என்னடா ஊரில் அதிகமாக மைல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருண் நக்கலாக கேட்கும்போது புகழேந்தி, அடப்போயா ஒரு பொண்ணு புரட்சி பண்ணா, அவன் ஊரில் ஒரு நாள் மைலில் யாரையும் சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஒரு மைல் கூட சாவலை, அந்தளவுக்கு மிருதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, இன்னுமா மயில் கொள்கிற இதெல்லாம் விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அது நம்ம தேசிய பறவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்க ஊர் தலைவரை பார்க்கும்போது ஊர் தலைவரை கேட்குறாரு, என்னப்பா புகழேந்தி புதுசாக ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். புகழேந்தியும், ஆமாங்கய்யா, இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ராஜகோபால் இருக்கார்ல அவரோட பையன், ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அடே ராஜகோபால் பையனா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. தம்பிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரை கேட்கும்போது அருணும் அதுக்கு, ஐயா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கய்யா, நான் 17 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன், அப்போது ஒரு பொண்ணுக்கு கையில் மயில் டாட்டு போட்டு இருந்தா, இப்போ நான் அந்த பொண்ணை பார்க்கணும்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு ஊர் தலைவரோ, ஐயோ தம்பி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைப்பா, 17 வருஷத்துக்கு முன்னாடினா நீ ஊர் பெரியவரை போய் கேளு, அவர் தானே அப்போ தலைவராக இருந்தார், நீ அவர்கிட்ட போய் கேளு, நான் இப்போ தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சரிங்கய்யா நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் சொல்லி கிளம்பிட்டாங்க. அருணும் புகழேந்தியும் வந்து ஊர் தலைவர் சொன்ன அட்ரஸுக்கு போய் ஊர் பெரியவரை போய் பார்க்க போயிருக்காங்க. ஊர் பெரியவர் ரொம்ப வயசான நிலைமையில் உட்காந்துட்டு இருந்தார். அவர் பேசுகிறதே ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய்ட்டுன்னு ஊர் பெரியவர் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார். ஊர் பெரியவரை பார்த்து, ஐயா வணக்கம் ஐயா, இந்த மாதிரி நான் ராஜகோபாலனோட பையன், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லு தம்பி என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். கேட்டதும் வந்து அவன் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் திரும்பி சொன்னான். திரும்பி சொன்னதும், ஐயா இந்த மயில் பச்சம் குத்தி ஒரு பொண்ணு என்னை காப்பாற்றினா, அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சொன்னதும் பெரியவர் வந்துட்டு, மயில் பச்சம் குத்தி எந்த பொண்ணு இருந்தா, அஞ்சனாவா சொல்கிறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அஞ்சனாவா, ஓ இந்த பொண்ணு பேர் அஞ்சனாவா அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொன்னான். உடனே புகழேந்தி, அந்த பொண்ணோட பேரே இப்போ தான் தெரிஞ்சு வச்சுருக்க, நீ இதுக்கு மேலே அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு உன்னையே பார்த்து நீ நன்றி சொல்லி, ஐயையோ ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இதையும் அருண் வந்துட்டு கண்டுக்காமல் விட்டான். ஐயா அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லும்போது பெரியவரும் வந்து சொல்கிறாரு, அந்த பொண்ணு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஊரை விட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அருணுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நான் எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கவலைப்படாத, ஓ மிஞ்சி மிஞ்சி போனால் திருநெல்வேலிக்குள்ளதாக இருப்பா, ஒரு பிரச்சனையில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லும்போது, அந்த பெரியவர்கிட்ட பழைய டைரி ஒன்று இருந்துச்சு, இந்த டைரி உனக்கு உபயோகமாக இருக்கும், நீ இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் கொடுத்தாரு. அந்த டைரிக்குள்ளே அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஞ்சனாவோட சின்ன வயசு சாகசங்கள் எழுதப்பட்டுருந்துச்சு. அதை ஒவ்வொன்றா அருண் படிச்சுக்கிட்டு இருந்தான். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையனை காப்பாற்றின விஷயத்தில் எழுதிட்டு இருந்தான். அந்த பையன் வேறு யாரும் இல்லை அருண் தான்றது அப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. என்னமோ ஒன்று, சரி அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியாத பொழுது அப்படின்ற ஒரு சோகத்தோடு வெளியே கிளம்பலான்னு சொல்லும்போது ஊர் தலைவர் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கிட்டார். தம்பி ஒன்றும் இல்லைப்பா, ஊர் திருவிழா வந்து கடைசி 17 வருஷமாக நடத்தலை. ஒருவேளை ஊர் திருவிழா நடத்துகிறோன்னா கண்டிப்பாக அந்த புள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படிங்களாயா, அந்த பொண்ணை பார்க்குறதுக்குன்னா பிரச்சனைகளை பண்ணிடலாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அருணும் சொல்ல, சரி ஊர் திருவிழாக்கான ஸ்பான்சர் யார் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்கும்போது, அதான் தம்பி தெரில, நாங்கள்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வரி பணத்தெல்லாம் வாங்கியிருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் தான் ஏன் தோணுது அப்படின்னு சொல்லும்போது அருண் சொல்கிறான், இது நம்ம ஊர் திருவிழாங்கய்யா, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக ஊர் தலைவரும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஊருக்கான ஊர் திருவிழாவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தார். ஊரில் திருவிழா ஆரம்பிச்சிச்சு, ஊரே சும்மா ஜகஜோதியாக இருந்துச்சு. வெறும் மயில் கூட்டம் மட்டும் இருந்த இடத்துல இப்போது நிறைய மக்கள் கூட்டமும் வர ஆரம்பிச்சிது. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர ஆரம்பித்தாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த திருவிழா திரும்பவும் நடக்குதுன்னு சொல்லும்போது விழாவா செய்வாங்க. அதான் எல்லாரும் தில்லிமான் மாதிரி குதித்து ஓடி வந்தாங்க. நிறைய பேருக்கு அவங்க சின்ன வயசோட நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிது. இப்படியே சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்ட்டு அங்கே ஒரு பந்தல் எரிய ஆரம்பிச்சிது. டிரான்ஸ்ஃபார்மரில் பட்டு அந்த பந்தல் எரிய ஆரம்பிச்சிது. அங்கேருந்து பசங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டு ஆரம்பித்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து காப்பாற்றி பசங்க நிறைய கொண்டு வந்த போகுது. அப்புறம் திடீர்ட்டு புகழேந்தி சொல்கிறான், டேய் உள்ளே அஞ்சனா இருக்காடா, நான் இப்போ தான் பார்த்தேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொன்ன உடனே அஞ்சனை உள்ள ஒரு வேளை மாட்டிக்கிட்டு பாலும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற போகும்போது அங்கே அதிகமான புகை மூட்டனால அவனுக்கு வீசிங் வர ஆரம்பிச்சிது. அவன் அந்த வீசிங்கே மயங்கி விட ஆரம்பித்தான். விழும்போது அவனை ஒரு கை திரும்பவும் காப்பாற்ற வந்துச்சு, அதே மயில் டாட்டு. ஆனால் இந்த தடவையும் முகத்தை பார்க்கல, ஒரே பயமாயிடுச்சு. திரும்பவும் மயக்க போட்டு கீழே விழுதான். அவங்கள எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அருண் கண்ணை திறக்கவே இல்லை. ஊரில் ஏதோ அசம்பவிதம் நடந்துச்சு போல இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவருக்கு சொல்லும்போது, ஐயா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்கய்யா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது ஏதோ சின்ன தவறு நடந்து போச்சு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கயா அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி முடிஞ்ச அளவுக்கு ஊர் மக்களையும் தலைவரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணான். அருண் எந்திரிச்ச உடனே பார்த்தா ஒரு டாக்டர் அவனுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு முடிச்சு அவனுக்கு சும்மா சைடில் நின்றுட்டுருக்கான். கையில் மயில் டாட்டு இருந்துச்சு. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் டாக்டர் அஞ்சனா, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களை தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொன்னதும், என்ன எதுக்கு இங்கே தேடி வந்தீங்க? இல்லைங்க, 17 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க, இப்போவும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க. இது கோயின்சிடன்ஸ் எடுத்துக்கிறதா இல்லை வேறு ஏதாவது எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அஞ்சனாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் காப்பாற்றினேங்க, அது ஏதோ காப்பாற்றினேன், அதுக்கு இப்போவும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? எங்க நீங்கள் காப்பாற்றினியா உயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொன்னதும் அஞ்சனாக்கு ஒரே சிரிப்பு. சரி பிரச்சனை அது இல்லைங்க, திரும்பவும் உங்களை காப்பாற்றிருக்கேன், இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரிவார்டு ஏதாச்சும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அருணோட மனசில் இருந்த பாரம் குறைய ஆரம்பிச்சிது. எப்படியோ அப்பாடா அஞ்சனாவை பார்த்தியாச்சு, பேசியாச்சு, அவளுக்கு நன்றி சொல்லியாச்சு, கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லும்போது அஞ்சனா அவன் முன்னாடி வந்து நின்னான். அஞ்சனா நான் கிளம்ப போகிறேன், நீங்கள் இன்னும் கிளம்பலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அருண் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னான். என்ன அஞ்சனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அருணுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன எப்படிங்க காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களை பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போன நிறைய ஃபங்க்ஷனுக்கு நான் உங்களை பார்த்தேன், உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, ஆனால் எங்கே நீங்கள் தான் பெரிய ஆளாச்சு எங்கள் கூட பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருந்தேன். அருணுக்கு சுத்தமாக புரியலை, பல வருஷமாக இந்த பொண்ணு நம்மளை பார்த்தேன்னு சொன்னான், ஆனால் நாம் ஒரு தடவை கூட இந்த பொண்ணை பார்க்கவே இல்லையே அப்படின்ற ஒரு கில்ட் அவனுக்குள்ளே இருந்துச்சு. பல வருஷமாக என்னை பார்த்தீங்களா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்தீங்களா, என்னால் நம்ப முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொன்னதும், உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ அதனால் சொன்னேன், நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா கிளம்புனதும் அருணும் உடனே கத்தி சொன்னான், அஞ்சனா எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தலாம். கத்துன உடனே ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து யாருறாவன் இன்னும் தமிழ் சம்மந்தமே அவன் கத்திக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அஞ்சனாவும் அருணும் சேஃபாக திரும்ப அவங்க ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போனதும் அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்தில் அதை சொல்லி அஞ்சனா அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறப்பா அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டாங்க. உங்கள் அம்மா இருந்திருந்தா இந்த நேரத்தில் அந்த கல்யாணத்தை நடத்திருப்பாப்பா, இப்போ அவங்க அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதும் இந்த கதை இதோடு முடியுது. என்னங்க கதையை கேட்டிங்க போல இருக்கு, ரொம்ப நல்ல கதைங்க. என்னதான் இருந்தாலும் அஞ்சனா பல வருஷமாக அருணை பார்த்துக்கிட்டு இருந்தான். அருணுக்கு பாவம் கண்ணே தெரியல போல இருக்கு. அவளை காப்பாற்றுறவங்க கண்ணு முன்னாடி இருந்தும் அவளால் கண்டுபிடிக்க முடியல. விதி நிறைய இடத்துல விளையாட செய்யும், அந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கையிலையும் விளையாடி இப்படி ஒரு இடத்துல அவங்க மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வந்திருக்கு. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்ட் எபிசோட் நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபை, கானா, ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஆடியபிள், பிரேக்கர், அமேசான் மியூசிக் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ அங்கேயும் கேட்டு உங்களோட ஆதரவு எனக்கு தாங்க. அண்டு கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, மெயில் ஐடியும் இருக்குது. ஸோ ஏதாச்சும் விஷயங்கள் ஏதாச்சும் பேசணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் என்ன டிஎம் பண்ணலாம். ஸோ அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது உங்கள் மோகன்.